بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நரமி சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் அஸ்மா வ ஸிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் பற்றிய இந்த தொடர் வகுப்பில், நாம் சென்ற வகுப்பிலே சில பகுதிகளை மீட்டி பார்த்தவர்களாக நமது இன்றைய பகுதிக்குள் செல்வோம். நாம் சென்ற வகுப்பில் பார்த்த தலைப்பை பொறுத்தவரையில், அல்லாஹனுடைய பண்புகள், அல்லாஹனுடைய அந்த உயரிய பண்புகள் கொண்டிருக்கும் சில அடிப்படைகள் அப்படி என்பதை பார்த்தோம். இது ஒரு வகுப்பு என்ற காரணத்தால் முடிந்தவரையில் நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்வது மிக நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது ஒரு பயன் நிகழ்ச்சி அல்ல, ஒரு வகுப்பு என்ற அடிப்படையில் மீட்டுவதற்கு சில பொழுதுகள் உங்களுடைய நினைவில் இருந்தால் மஷாலா, அது பெரிய விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சகோதரர்களும் இருப்பீர்கள். அப்படி இல்லை என்கின்ற போது சில நாங்கள் அந்த குறிப்புகளை வைத்துக் கொண்டால் மீட்டுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதில் அன்பிற்குரியவர்களே, நாம் இன்று மறுபடியும் கொஞ்சம் மீட்டு பார்த்துக் கொள்வோம். அந்த ஓர்டரில் சில முன்பின் இருக்கும். அதில் நாம் முதலாவதாக அல்லாஹ்வுடைய அந்த உயரிய பண்புகளுடைய அடிப்படைகள் என்பதில், அதாவது அல்லாஹ்வுடைய பெயர்களை விட அவனுடைய பண்புகள் விசாலமானவைகள் அப்படி என்ற ஒன்றை நாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா, நினைவு இருக்குதா இல்லையா? நினைவு இருக்கு. அதாவது அல்லாஹினுடைய அவனுடைய பண்புகள் வந்து பெயர்களை விட விசாலமானது அப்படி என்பதை நாம் பார்த்தோம். ஏனென்றால் பெயர்களிலிருந்து எதை எடுக்கலாம் சொல்லுங்க? பெயர்களிலிருந்து பண்பை எடுக்கலாம். பண்பை பொறுத்தவரையில் பண்புகளிலிருந்துதான், பண்புகள் என்பது அவனுடைய செயல்களோடு தொடரப்பட்டவைகள். பண்புகள் என்பது எதோடு தொடர்பட்டவை? அவனுடைய செயல்களோடு தொடர்பட்டவை. எனவே அது விசாலத்தன்மை கொண்டது. பேர்களை விட பண்புகள் விசாலத்தன்மை கொண்டது. அவனுடைய செயல்கள் என்பது முடிவுறாது. அவனுடைய சொற்கள் எப்படி முடிவுறாததோ, அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹஃபுடைய இறுதியிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான்? குல் லவ் கானல் பஹ்ரு மிதாதல் லிகலிமாத் ரப்பி லனஃபிதல் பஹ்ரு க்வபல் அன் தன்ஃபத கலிமாத் ரப்பி வலவ் ஜிஅனா பிமிஸ்லிஹி மதத. அதாவது கடல், அந்த கடலை வந்து மையாக ஆக்கி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுதினாலும் அந்த கடல் நீர் அவ்வளவு என்ன செய்துவிடும், அவைகள் தீர்ந்துவிடும். மையாக ஆக்கப்பட்டு எழுதப்பட்ட அந்த கடல் நீர் தீர்ந்துவிடும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முடிவுறாது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அன்பிற்குரியவர்களே, அதை தொடர்ந்து சொல்கிறான், அதை போன்று இன்னும் ஒரு கடலை உதவிக்கு அழைத்தாலும் அது முடிவுறாதது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அவ்வளவு அவனுடைய அந்த ஆற்றலை வல்லமையை சொல்கின்ற வார்த்தைகள் இவைகள். அன்பிற்குரிய நேர்மையான சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படை, முதலாவது அடிப்படை, நீங்கள் இதை நினைவிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதேபோன்றுதான் நாம் பார்த்த மற்றொரு விடயம், அவனுடைய அந்த உயரிய பண்புகள், அந்த பண்புகளிலிருந்து நாம் பெயர்களை எடுப்பதில்லை, எடுக்கக்கூடாது. உதாரணமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஜ ரப்புக், உமது ரப் வருவான் என்று சொல்லி மறுமையுடைய நாளில் அவனுடைய வருகை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதேபோன்று அல்லாஹு தஆலா அவனுடைய பிடியை பற்றி சொல்கிறான். இவைகளை நாம் வைத்துக் கொண்டு நாம் அல்லாஹுக்கு நாம் பேர் அமைப்பது கிடையாது. ஜாயி என்று சொல்லியோ, அல்லது பாத்திஷ் என்று சொல்லி வரக்கூடியவனே என்றோ, அல்லது பிடிப்பவனே என்று சொல்லியோ நாம் என்ன செய்வதில்லை, பெயர்களை உருவாக்குவதில்லை என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா மூமின்களுடைய, முஸ்லீம்களுடைய குறைகளை மறைப்பதாக சொல்கிறான். எனவே அதை வைத்து நாம் யா சாத்திர் மறைப்பவன் என்று சொல்லி பேரெடுப்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகளில் துஆக்களிலே, பிரார்த்தனைகளில் சொல்லும் போது, அல்லாஹும்மா முன்சிலல் கிதாப், வேதத்தை இறக்கியவனே என்று அல்லாஹுவை அழைக்கிறார்கள். வமுஜிரிய சஹாப், மேகத்தை ஓட்டுபவனே என்று அழைக்கிறார்கள். வஹாசிமல் அஹசாப், எதிரி படைகளை தோற்கடிப்பவனே, அவர்களை தோற்கடித்து விடுவாயாக, எமக்கு அவர்களுக்கு எதிராக உதவி புரிவாயாக. இப்படி ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லும் போது இணைத்து சொல்வதை பார்க்கிறோம். முன்சிலல் கிதாப், வேதத்தை இறக்கியவனே என்று இணைத்து சொல்கின்ற பகுதிகளையும் நாம் இப்படி இந்த பகுதியை விளங்க வேண்டும். உதாரணமாக அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுடைய குறைகளை மறைப்பவனாக இருக்கிறான் என்று சொல்லலாம், இப்படி சொல்லலாம். ஆனால் அதிலிருந்து மறைப்பவனே என்று சொல்லி நாம் அவனை அழைப்பது இல்லை. அப்ப இந்த அடிப்படையை நாம் முதலாவதாக நமது உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த உயரிய பண்புகள் என்பவைகள், அவைகள் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எப்படி இடம்பெற்றனவோ அதை நாம் அப்படி என்ன செய்ய வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவைகள் தௌகீஃபியா, நாம் பகுத்தறிவை கொண்டு போய் நுழைத்து என்ன செய்யக்கூடாது, அதுக்கு கூடுதல் வியாக்கியானம் செய்வதோ, அதை மாற்றுவதோ திரிப்பதோ கூடாது. அப்ப இதை நாம் இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னை எப்படி வர்ணித்தான், அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வர்ணித்தார்களோ அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ் அவனுடைய வேதத்தின் ஊடாக, அல்லாஹுடைய ரசூல் அவர்களுடைய வார்த்தைகள் ஊடாக எப்படி அந்த ரப்பை வர்ணித்தார்களோ, அல்லாஹுவை வர்ணித்தார்களோ அதை நாம் அப்படி என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கூடுதல் குறைவின்றி. இது எத்தனாவது அடிப்படை சொல்லுங்க, எத்தனாவது அடிப்படை, எத்தனாவதுங்க, ரெண்டாவது. இப்ப பார்த்தது எத்தனை, ரெண்டாவது. எதிரில் அடிப்படைகளை பார்க்கிறோம், அல்லாஹனுடைய பண்புகளில் உள்ள அடிப்படைகளை பார்க்கிறோம். அதே போன்று மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய அடிப்படை என்னவென்று சொன்னால், அல்லாஹனுடைய அந்த உயரிய பண்புகள் என்பவைகள் மிக உயர்ந்தவைகள், உயரிய பண்புகள் என்பவைகள் மிக உயர்ந்தவைகள், அது பரிபூர்ணமானவைகள், அது புகழின் உச்சியை தொட்டவைகள். இதில் அதாவது எந்த குறையும் கிடையாது, அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. மனிதர்களை பொறுத்தவரையில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பண்புகளில் குறை இருக்கிறது, அதில் என்ன செய்யுது, குறை இருக்கிறது, அதிலே இயலாமை இருக்கிறது, அதிலே மறதி இருக்கிறது, அதில் முடிவு இருக்கிறது, அதற்கு ஆரம்பம் இல்லை. அல்லாஹு தஆலா தான் என்ன செய்தான், இல்லாமையில் என்று உருவாக்குகிறான். ஆனால் ரப்புடைய, அல்லாஹுடைய பண்புகளை பொறுத்தவரையில் அவைகள் உயர்ந்தவைகள், பரிபூர்ணமானவைகள், அவைகள் புகழுக்குரியவைகள், புகழின் உச்சியை தொட்டவைகள். இதற்கு ஆதாரமாக இரண்டு வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். அதிலே ஒன்று சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 60வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலில்லாஹி மஸலுல் அஆலா, வலில்லாஹி மஸலுல் அஆலா, அல்லாஹுக்கு உயரிய பண்புகள் உள்ளன.
அல்லாஹ்வுக்கு உயரிய பண்புகள் உள்ளன. அதே போன்று மற்றொரு வசனம் 30வது அத்தியாயம் 27வது வசனம், வலஹுல் மஸலுல் ஆலா, அவனுக்கு உயரிய பண்புகள் இருப்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹனுடைய பண்புகள் என்பவைகள் பரிபூர்ணமானவைகள், அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது என்ற மூன்றாவது அடிப்படை. அதே போன்று நாம் இதிலே கவனிக்க வேண்டிய நான்காவது அடிப்படை, திருப்பி கேட்டா சொல்லுவீங்க தானே, மூன்று அடிப்படைகளும் கேட்டா சொல்லுவீங்க அப்படிதானே. அப்ப நான்காவது அடிப்படையை பொறுத்தவரையில், நான்காவது அடிப்படை என்னவென்று சொன்னால், அதாவது குறையை அறிவிக்கக்கூடிய பண்புகள், குறையை அறிவிக்கக்கூடிய பண்புகள், அதில் எந்த ஒரு பூர்ணத்துவமும் இருக்காது. அப்படிப்பட்ட குறையை அறிவிக்கக்கூடிய பண்புகளை பொறுத்தவரையில் இவைகளை கொண்டு நாம் ஒருபோதும் அல்லாஹுவை வர்ணிக்கக்கூடாது, அல்லாஹுவை நாம் வர்ணிக்கக்கூடாது. உதாரணமாக தூக்கம், அதே போன்று இயலாமை, அதே போன்று மறதி, அநியாயம், இப்படியான இந்த குறையுள்ள பண்புகளை கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது, ரப்பை ஒருபோதும் நாம் வர்ணிக்க கூடாது. அதே போன்று அதற்கு எதிரானவைகள் அவனுக்கு முழுமையாக இருக்கின்றன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஐந்தாவது அடிப்படை, ஐந்தாவது அடிப்படை, ஐந்தாவது அடிப்படை என்னவென்று சொன்னால், அதாவது பூரணமாகவும் குறையுள்ளதாகவும் உபயோகிக்கப்படுகின்ற பண்புகள், அதில் பூரணத்துவமும் அதே போன்று குறையும் உள்ள இப்படியான பண்புகள், இதை எப்படி அணுகுவது, இதை எப்படி அணுகுவது. உதாரணமாக அது ஒவ்வொரு இடத்துக்கேற்ப, நல்ல கவனிங்க, ஒவ்வொரு இடத்துக்கேற்ப அந்த பண்புகள் பூரணத்துவத்தையோ அல்லது குறையையோ அது என்ன செய்யும், அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான பண்புகள் இருக்கிறது, நல்லா கவனிச்சுக்கோங்க, அதாவது இப்படியான பண்புகள், இப்படி இந்த குறை, இந்த பூரணத்துவம், இந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ள இப்படியான பண்புகளை பொறுத்தவரையில் இதில் இவைகளை கொண்டு நாம் பொதுவாக அல்லாஹுவை வர்ணிப்பது கூடாது, பொதுவாக நாம் அல்லாஹுவை வர்ணிப்பது கூடாது. அதே போன்று இவ்வாறான பண்புகள் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று கூறவும் முடியாது, இவ்வாறான பண்புகள் அல்லாஹ்வுக்கு இல்லை என்றும் கூற முடியாது, பொதுவாக அதை கொண்டு வர்ணிப்பதும் கூடாது. உதாரணமாக அல் மாக்கிர், அதாவது சூழ்ச்சி செய்பவன் என்ற அந்த பண்பு, சூழ்ச்சி செய்தல் என்ற அந்த பண்பை பொறுத்தவரையில், அதே போன்று ஏமாற்றுபவன், அதே போன்று பரிகசிப்பவன், இந்த பண்புகளை பொறுத்தவரையில் இவைகளை நாம் பொதுவாக அல்லாஹ்வுக்கு கூற முடியாது, கூறக்கூடாது, பொதுவாக என்ன செய்யக்கூடாது, கூறக்கூடாது. அதே போன்று இவ்வாறான பண்புகள் அல்லாஹ்வுக்கு இல்லை என்று என்ன செய்யக்கூடாது, கூறவும் முடியாது, கூறவும் கூடாது. அப்ப நாம் எப்படி இதை அணுக வேண்டும் என்றால், நல்லா கவனிங்க, அல்லாஹ்வுடைய எதிரிகளாகிய காபிர்கள், அல்லாஹ்வுடைய எதிரிகளாகிய காபிர்கள், நயவஞ்சகர்கள், மூமின்களுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் போது, மூமின்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வான். அப்ப இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும், அது பூர்ணத்துவம் பெறுகிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொதுவாக அல்ல, அதாவது காபிர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள், நயவஞ்சகர்கள், மூமின்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்வான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்றால், 8வது அத்தியாயம் இதிலே 30வது வசனத்திலே வருகிறது, வயம் குருன வயம் குருல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர், அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர், அதே போன்று அல்லாஹ்வும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தான். சூழ்ச்சி செய்பவரில் அல்லாஹ் மிகவும் மேன்மையுடையவன். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்தை நாம் எப்படி கவனிக்க வேண்டும், சூழ்ச்சி செய்பவர்களுக்கு எதிராக என்ன செய்தான், அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான். இப்படித்தான் நாம் இந்த பண்பை அணுக வேண்டும், இதை நாம் அணுகுவது இப்படித்தான். இதே போன்று இதே நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மூமின்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான் என்றால் நவுது பில்லாஹ், அது குறையுடைய பண்பு. இங்க யாருக்கு சொல்லப்படுது, மூமின்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக சூழ்ச்சி செய்யப்படும் போது அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறான். இப்படி நாம் இந்த பண்பை அணுகும் போது இது பூர்ணத்துவம் பெறுகிறது. இதை நாம் எப்படி அணுகக்கூடாது, எப்படி அணுகக்கூடாது, பொதுவாக அணுகக்கூடாது, பொதுவாக என்ன செய்யக்கூடாது, இதை அணுகக்கூடாது. அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னஹும் யகீதுன கைதா வஅகீது கைதா. 86வது அத்தியாயம் 15-16 ஆகிய வசனங்களில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது நிச்சயமாக அவர்கள் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் வஅகீது கைதா, நானும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறேன். எப்படி வருது பாத்தீங்கன்னா, அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், நானும் அவர்களுக்கு எதிராக என்ன செய்கிறேன், சூழ்ச்சி செய்கிறேன். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வஹுவ காதிஉஹும். நிச்சயம் இது வந்து 4வது அத்தியாயம் 142வது வசனம், 4-142 குறிச்சுக்கோங்க. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது நிச்சயமாக நயவஞ்சகர்கள் அல்லாஹுவை ஏமாற்ற நினைக்கின்றனர், அல்லாஹுவை வஞ்சிக்க நினைக்கின்றனர். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஹு அகாதிஉஹும், ஆனால் அவன் அவர்களை ஏமாற்றுகிறான், ஏமாற்றி விடுகிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப எனவே இந்த பண்பு எப்படி வரும், அவர்கள் ரப்பை ஏமாற்ற நினைக்கும் போது அல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறான், ஏமாற்றுகிறான். இப்படி நாம் இந்த பண்பை புரிந்து கொள்ள வேண்டும். இது 5வது. 6வது நறுமையான சகோதரர்களே, 6வது பண்பு, பஞ்சு ஞாபகம் இருக்கு இன்ஷா அல்லாஹ், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று கேட்டா சொல்வீர்கள் இல்லையா. அப்ப 6வது அடிப்படையை பொறுத்தவரையில், அதாவது அல்லாஹனுடைய இந்த பண்புகளை பொறுத்தவரையில் இதை இரண்டாக நாம் பிரித்து நோக்கலாம். அல்லாஹனுடைய பண்புகளை நாம் இரண்டாக பிரித்து நோக்கலாம். அதிலே பூரணமான பண்புகள், சுபூத்தியாண்டு அழைக்கப்படுகின்ற அவனுக்குள்ள பூரணமான பண்புகள் முதலாவது, இரண்டாக பிரிக்கிறோம். அதில் முதலாவது என்ன, பூரணமான பண்புகள். இதை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா தனக்கு அல்லாஹு தஆலா இருப்பதாக நிலைநிறுத்தியவைகள், இதில் எந்த ஒரு குறையும் காணப்பட மாட்டாது. உதாரணமாக அல்லாஹு தஆலா அவனை பற்றி சொல்லும் போது அவனுக்கு இல்ம் இருப்பதாக, முழுமையான பரிபூர்ணமான இல்ம், அறிவு. அதே போன்று அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், குதுரா. அதே போன்று அவன் யாவற்றையும் பார்ப்பவன், அல் பசர். அதே போன்று அவன் யாவற்றையும் கேட்பவன், அஸ்ஸம். அப்ப இப்படியான இந்த பண்புகளை பொறுத்தவரையில் இவைகள் எந்த குறையுமற்ற முழுமையான பண்புகள். இவற்றை நாம் அல்லாஹுக்கு என்ன செய்ய வேண்டும், முழுமையாக இவைகளை அந்த ரப்புக்கு நிலைநிறுத்த வேண்டும். இவற்றை கொண்டு நாம் பொதுவாக அந்த ரப்பை நாம் என்ன செய்யலாம், வர்ணிக்கலாம். அவன் யாவற்றையும் அறிந்தவன், அவன் சக்தி மிக்கவன், பார்ப்பவன். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் இரண்டாவது பகுதி, இதிலே இரண்டாவது பகுதியை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா தனக்கு இல்லை என்று கூறியவைகள் அந்த ரப்புடைய அவனுடைய கண்ணியத்துக்கும் அவனுடைய அந்தஸ்துக்கும், அதாவது தகுதி இல்லாத பண்புகள், அவன் இல்லை என்று சொன்ன அந்த பண்புகளை பொறுத்தவரையில் நாம் அவைகளை முழுமையாக ரப்புக்கு இல்லை என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வலா யஸ்லிமு ரப்புக அஹதா. சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தினுடைய 49வது வசனமாக அவன் சொல்கிறான், அதாவது உம்முடைய இறைவன் யாருக்கும் ஒருவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். எனவே இங்கே நாம் அல்லாஹு தஆலா அவன் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல, அநியாயம் செய்ய மாட்டான் என்று சொல்கிறான் என்றால் நாம் இதை அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இதற்கு எதிரானது என்ன, அவன் நீதியாளன், அவன் நீதியாக தீர்ப்பளிப்பவன், நீதியை நிலைநாட்டுவன். இந்த பண்பு முழுமையாக பரிபூர்ணமாக ரப்புக்கு இருக்கிறது, இதையும் நாம் நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு பண்பை தனக்கு இல்லை என்று சொல்லும் போது அதற்கு நேரெதிராக உள்ளதை நாம் ரப்புடைய விஷயத்தில் நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அதே போன்று அந்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பண்புகளாக அவன் தன்னுடைய பெயர்களாக அறிவிக்கக்கூடிய அல் ஹை அல் கையூம், அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அதே போன்று அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் என்ற இந்த இரண்டு பெயர்களின் ஊடாக அல்லாஹு தஆலா தன்னை எதை விட்டு பரிசுத்தப்படுத்துகிறான், தூய்மையாக்குகிறான் என்று சொன்னால், அவனுக்கு சிறு தூக்கமோ அல்லது தூக்கமோ அவனுக்கு இல்லை, அவன் என்றென்றும் நிலையானவன், என்றென்றும் உயிரோடு இருப்பவன் என்பதை அவன் இதன் மூலமாக என்ன செய்கிறான், நிலைநாட்டுகிறான். அல்லாஹு தஆலா சொல்லும் போது சூரத்துல் பக்ராவுடைய 255 வசனத்தில் சொல்லும் போது, ஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனை அதாவது சிறு தூக்கமோ தூக்கமோ அவனை பீடிக்கா என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அவன் அல் கவி, அவன் பேராற்றல் மிக்கவனாக அவன் இருக்கிறான். இதனூடாக இந்த பண்பை, இந்த பேரினூடாக எடுக்கப்படுகின்ற அந்த பண்பு அவன் பேராற்றல் மிக்கவன். இதனூடாக அவனுக்கு சிரமம் என்பது இல்லை. அவனுக்கு எது கிடையாது? சிரமம் என்பது அவனுக்கு இல்லை. அதேபோன்று அவனுக்கு களைப்பு என்பது இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம்? இதனூடாக உறுதிப்படுத்துகிறோம். அல்லாஹ் இதை இதன் மூலம் அதை உறுதிப்படுத்துகிறான். அவனுடைய முழுமையான அந்த சக்தி பேராற்றல் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா. சூரத்துல் பக்கராவுடைய அந்த 255 வசனத்திலே சொல்லும் போது, அதாவது இந்த வானங்கள் பூமியை அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவ்விரண்டை காப்பது அவனுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் உண்டாக்குவதில்லை. சுபஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, அந்த ரப்புடைய அந்த பேராற்றல் இந்த வசனத்தினூடாக, இந்த பிரமாண்டமான இந்த வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ள அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அவன் சொல்கிறான், அவனுக்கு இவைகளை நிர்வகிப்பதில் எந்த ஒரு சிரமமும் இல்லை. ஆனால் சுபஹானல்லாஹ், ஆச்சரியம், மனிதன் இந்த அல்லாஹ்வுடைய ரப்புடைய ஆற்றலை சரியாக புரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறான் என்றால், தன்னை காக்கக்கூடியவர்கள் இந்த கபரில் அடக்கப்பட்டிருப்பவர்கள், இந்த வழி இவர்தான் என்னை காப்பார், இவர்தான் என்னை பாதுகாக்கக்கூடியவர் என்று சொல்லி சுபஹானல்லாஹ் எங்கு போகிறார் என்று பாருங்க. அற்பமான மரணித்து அடக்கப்பட்டிருக்கக்கூடிய, அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாத இப்படிப்பட்டவர்களிடம் போய் என்ன செய்கிறார்கள்? பாதுகாப்பு தேடுகிறார்கள். இவர்கள் என்னை பாதுகாப்பார்கள், இவர்கள் எனக்கு பாதுகாப்பு அளிப்பார்கள் என்று சொல்லி யாரை அழைக்கிறார்கள்? யா முஹியுத்தீன் என்று அழைக்கிறார்கள். நஊது பில்லாஹ். அல்லது எங்கோ அடக்கப்பட்ட ஒருவரை அழைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த பிரமாண்டமான வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ளதை, இவைகளை நிர்வகிப்பதில், இவைகளை காப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த சிரமமும் இல்லை. அப்ப என்னையும் உங்களையும் காப்பதில் அவனுக்கு சிரமம் ஏற்படுமா? இப்ப நினைச்சு பாருங்க. நாம் அதாவது இந்த பிரமாண்டமான இந்த உலக படைப்புகளுக்கு மத்தியில் என்னையும் உங்களையும் காப்பதில் அல்லாஹ்வுக்கு சிரமம் ஏற்படுமா? அப்ப இவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த பேராற்றலை உரிய முறையிலே அறிந்து கொள்ளாமல், அதாவது எதேதோடமும் பாதுகாப்பு தேடுகிறார்கள். போத்தல்கள், அதுல வந்து என்ன செய்கிறார்கள்? தகடுகளை அதிலே போட்டு மூளைகளை தொங்க விடுகிறார்கள். இந்த தட்டு, தகடு, தாயத்து, இப்படி இவைகளை புதைத்து, இந்த தர்காக்கள் இப்படி, இவை சுபஹானல்லாஹ் ரப்புடைய பேராற்றலை சரியாக உணர்வார்கள் என்று சொன்னால் இவைகள் என்னது? ஒரு மனிதன் சுபஹான தனது ரப்பை சரியாக அறிய வேண்டும். இது முக்கியமான இடம். தனது ரப்பை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த அனைத்து வழிகேடுகளும் உருவாகும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திடம் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? நான் அல்லாஹுவை வணங்குகிறேன், அவனை அழைத்து பிரார்த்திக்கிறேன், நான் பாதுகாப்பு பெற்றவனாக இருக்கிறேனா, அல்லது நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற இந்த சிலைகள் இவைகளை நீங்கள் வணங்குவதன் மூலம் நீங்கள் பாதுகாப்பு பெற்றவர்களா? யாரு பாதுகாப்புக்கு மிக தகுதியானவர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான். எப்படி? அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்தது. இவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானுடன் அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்கள்தான் பாதுகாப்பு பெற்றவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கிறாங்க அந்த சமுதாயத்திடம். அல்லாஹ் பதில் சொல்கிறான். என்ன பதில்? யாரு பாதுகாப்பு பெற்றவர்கள்? தர்காக்களை அழைப்பவர்களா, அங்கு அடக்கப்பட்டவர்களை அழைப்பவர்களா, அல்லது தட்டு தகடுகளை நம்பி இருப்பவர்களா, அல்லது யா முஹியுத்தீன், அல்லது யா ஷாவுல் அமித் பாஷா, இப்படி அழைப்பவர்களா? யாரு பாதுகாப்பு பெற்றவர்கள்? அல்லாஹ் சொல்கிறான், உண்மையில் பாதுகாப்பு பெற்றவர்கள் யார் என்றால், ரப்புடைய முழுமையான பாதுகாப்பை பெற்றவர்கள் யார் என்றால், அல்லதீன ஆமனு, இவர்கள் நம்பிக்கை கொண்டு, வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அந்த ஈமானில் இவர்கள் அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, சுப்ஹானல்லாஹ். இதைவிட வேற என்ன வேண்டும்? ரப்புடைய முழுமையான பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை எவராலும் உடைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரப்புடைய பாதுகாப்பை யாராலையா உடைக்க முடியுமா? ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு பாதுகாப்பு அளித்து விட்டால் அவன் ஒருவரை அந்த ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்று விட்டால் யாராலும் அதை உடைக்க முடியுமா, இல்லாமலாக்க முடியுமா? ஒருபோதும் முடியாது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, ரப்பை நாம் சரியாக அறிந்து அவன் மீது நாம் உறுதியாக ஈமான் கொள்கின்ற போது, அதில் நாம் ஒரு அணுவளவும் சிறுக்கை கலக்காமல் இருக்கின்ற போது, அந்த ஈமானில் நாம் ஒரு அணுவளவும் என்ன செய்யக்கூடாது, அது பாலில் ஒரு துளி விஷத்தை கலப்பது போன்றது. அப்ப இந்த ஒரு துளியும் ஒரு அணுவளவும் நாம் சிறுக்கை அந்த ஈமானிலே கலக்காமல் இருக்கும் காலமெல்லாம் என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது. அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நமக்கு தேவை யாருடைய பாதுகாப்பு சொல்லுங்க பாபா, நமக்கு தேவை யாருடைய பாதுகாப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ நாம் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், யா ஹய்யு யா கய்யூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸ். சொல்லுங்க, அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தக்கில்னி இலா நஃப்ஸி தரஃபத அயின். யா ஹய்யு யா கய்யூம், என்றென்றும் உயிரோடு இருப்பவனே, என்றென்றும் நிலையாக இருப்பவனே, உனது ரஹ்மத்தை அருளை கொண்டு நான் உன்னிடம் இரட்சிப்பு தேடுகிறேன், எனது சகல காரியங்களையும் சீராக்கி வைப்பாயாக, என்னுடைய சகல அனைத்து காரியங்களையும் சீராக்கி வைப்பாயாக. கடைசி என்ன சொல்றாங்க, வலா தக்கில்லி இலா நஃப்ஸி தரஃபத அயின். என்ன பொருள், என்னங்க பொருள், அதாவது கண்ணை சிமிட்டுகின்ற அந்த நேர அளவுக்கு கூட, அந்த அளவுக்கு கூட என்ன செய்யாதே, என்னை என் மீது பொறுப்பாக்கி விடாதே, என்னை என் மீது சாட்டி விடாது. அந்த அளவு சுபஹானல்லாஹ், அந்த அளவு நேரம் கூட என்னை என் மீது பொறுப்பாக்கி விடாது என்று சொன்னா, அப்ப எவ்வளவு உயர்ந்த ஒரு துஆ. அப்ப ஈமான்ல எவனெல்லாம் சிறுக்கை கலந்தானோ அவனுக்கு என்ன இல்ல, என்ன இல்ல, அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லை, அல்லாஹுடைய பாதுகாப்பு இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு. அல்லாஹ் குர்ஆன் எப்படி கேட்கிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அடியானுக்கு அல்லாஹ் போதாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அடியானுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு, அல்லாஹுடைய பொறுப்பு, அல்லாஹுடைய உதவி, இது அடியானுக்கு போதாதா? அருமை சகோதரர், ரப்புடைய பாதுகாப்பும் ரப்புடைய பொறுப்பும் ரப்புடைய உதவியும் கிடைத்தால் நமக்கு வேற எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் எவராலும் உங்களை மிகைக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், அவன் உங்களை இழிவுபடுத்தினால் ஃபமந்தல்லதி யன்சுருக்கும் மின்பஅதி கேட்கிறான். அதற்கு பிறகு உங்களுக்கு யார் உதவி செய்வாங்க? அவன் உங்களை இழிவுபடுத்தினான், அவன் உங்களை கேவலப்படுத்தினான், அவன் உங்களை கைவிட்டா யாரு அதுக்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்வது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், ஈமான் அதை நாம் அதனுடைய அடிப்படைகளை உள்ளத்தில் ஆழமாக நாம் வேரூன்ற செய்ய வேண்டும், அதை நாம் விதைக்க வேண்டும். அதை நாம் ஆழமாக வேரூன்ற செய்யும் போது நாம் தடம் புரள மாட்டோம், தடுமாற மாட்டோம், நாம் உறுதியாக இருப்போம். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே அந்த ரப்புடைய அந்த உயரிய இந்த பண்புகளை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த ரப்புல் ஆலமீன் அவன் தனக்கு என்ன அழகிய பெயர்களை அவன் தனக்கு அறிவிக்கிறானோ, அதனூடாக என்ன உயரிய பண்புகளை அதை உள்ளடக்கியிருக்கிறதோ, அதை நாம் விளங்குவதன் மூலமாக அவன் எவற்றை விட்டெல்லாம் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான், தூய்மையாக்கிக் கொள்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா அல் அலீம், அவன் யாவற்றையும் அறிந்தவன். இந்த உன்னதமான இந்த பேரினூடாக அந்த இல்ம் என்ற பண்பு இதில் இருக்கிறது. அவன் இதனூடாக தன்னை எதிலிருந்து பரிசுத்தப்படுத்துகிறான், எதிலிருந்து அவன் தன்னை தூய்மையாக்குகிறான், மறதி, மறதி அவனுக்கு கிடையாது, மறதி அவனுக்கு கிடையாது. அதே போன்று அவன் அடியார்களுடைய செயல்களில் அவன் ஒருபோதும் பாராமுகமாக இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அநியாயக்காரர்களுடைய அந்த செயல்கள் இருக்கின்றனவே, அல்லாஹ் அவர்களுடைய செயல்கள் விஷயத்தில் பாராமுகமாக இருப்பதாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். அருமையான சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமா கான ரப்புக நசியா, வமா கான ரப்புக நசியா, சூரத்து மரியம் பத்தொன்பதாவது அத்தியாயத்துடைய 64 வசனத்திலே சொல்கிறான், அதாவது அல்லாஹு தஆலா உமது இறைவன் அவன் ஒருபோதும் மறப்பவன் அல்ல. சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம் யாரை அழைக்க வேண்டும், யாரை பிரார்த்திக்க வேண்டும், அவன் எதையும் மறக்கக்கூடியவன் அல்ல. அப்ப நாம் பலவீனமானவர்கள், மறித்து உக்கி போனவர்கள், மன்னர்கள் கொண்டு போய் வைக்கப்பட்டவர்களை அழைப்பது இதையும் மறக்காத அந்த ரப். அவனுடைய இல்ம், இந்த அவனுடைய இல்ம் என்பது இந்த பலவீனங்களை விட்டெல்லாம் தூய்மையானது. அதே போன்று நர்மையான அவன் தன்னை அழைக்கிறான் கனி. அவன் அதாவது எந்த தேவையும் அற்றவனாக அந்த ரப்புல் ஆலமீன் தன்னை அழைக்கிறான். நர்மையான சகோதரர்களே, இதனூடாக அவன் அடியார்கள் பால் அவன் தேவையுடையவன் அல்ல. அவன் சொல்கிறான் சூரத்துல் அன்னாம் 6வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அவன் சொல்கின்ற போது அவன் சொல்கிறான், அவன்தான் யாவருக்கும் உணவளிக்கிறான், அவன்தான் யாவருக்கும் உணவளிக்கிறான், அவனுக்கு எவராலும் உணவளிக்கப்படுவதில்லை. அவன் நாம் யாரை அழைக்க வேண்டும், நறுமை சகோதரர்கள் யாரை நம்ப வேண்டும்? அதே போன்று அவன் சொல்கிறான், மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன் இன்னல்லாஹு ஹுவர் ரஸ்ஸாகுல் குவ்வத்தில் மதீன். 51வது அத்தியாயம் சூரத்துஸ் ஜாரியாத் குறித்துக் கொள்ளுங்கள். 57-58 ஆகிய வசனங்கள் அல்லாஹு தஆலா சொல்லும் போது அல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து எந்த ஒரு பொருளையும் நான் அவர்களிடமிருந்து விரும்பவில்லை. அல்லாஹ் நம்மிடமிருந்து எதாவது எதிர்பார்க்கிறானா? எம்மை படைத்திருக்கிறான், நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான், நமக்கு வாழ்வதற்கு வசதியாக இந்த அனைத்து அருள்களையும் நியமத்துகளையும் செய்து தந்திருக்கிறான். அல்லாஹ் நம்மிடமிருந்து இதற்கு ஏதாவது கூலி எதிர்பார்க்கிறானா? கூலி கொடுக்க முடியுமா? நறுமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸி. யார் ரப்புக்கு நன்றி உடையவனாக இருக்கிறானோ அவன் தனக்குத்தான் நன்றி உடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், யார் ரப்புக்கு நன்றி உடையவனாக இருக்க விரும்புகிறானோ இருக்கிறானோ அவன் யாரு? அவன் தனக்குத்தான் நன்றி செலுத்திக் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது அடிப்படை. எனவே நறுமையான சகோதரர்களே, அவன் சொல்கிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக் துல் குவ்வத்தில் மதீன். நிச்சயமாக அல்லாஹ் அவன் தான் உணவளித்துக் கொண்டிருப்பவன், அவன் பலமிக்கவன், உறுதியானவன். அருமையான சகோதரர்களே, எனவே இந்த வசனங்கள் எல்லாம் அவனுடைய அந்த பண்புகளுடைய பரிபூர்ணத்துவத்தை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று 7வது அடிப்படை அன்பிற்குரியவர்களே, அல்லாஹனுடைய அந்த உயரிய பண்புகளில் 7வது அடிப்படையாக நாம் பார்க்க போவது, அதாவது அவனுடைய சுபூத்தியத். நான் சொன்னமே அந்த அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பூர்ணமான பண்புகள், அவைகள் இரண்டாக வகுத்து நோக்கப்படும். அந்த பூர்ணமான முழுமைத்துவம் மிக்க பண்புகள் இரண்டாக நாம் அதை நாம் நோக்க வேண்டும். அதில் முதலாவது ஜாத்தியா என்று சொல்லப்படுகின்ற, அதாவது அல்லாஹ்வோடு எப்போதும் சேர்ந்திருக்கக்கூடிய பண்புகள், ரப்போடு எப்போதும் சேர்ந்திருக்கக்கூடிய பண்புகள், இவைகள் ஜாத்தியா என்று சொல்லி இவைகள் அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக அவன் அல் அலீம், யாவற்றையும் அறிந்தவன். அல் கதீர், அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். இதெல்லாம் ஜாத்தியத்தான், அவனோடு உள்ள பண்புகளாக. அதற்கு உதாரணமாக இவற்றை நாம் பார்க்கலாம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக ஃபிஅலியா. ஃபிஅலியா என்று சொல்கின்ற போது செயல் ரீதியான பண்புகள். ஃபிஅலியா என்று சொல்லும் போது அது என்ன? செயல் ரீதியான பண்புகள், அதாவது அல்லாஹ் நாடினால் ஏற்படக்கூடிய பண்புகள். நாம் ஜாத்தியா என்று சொன்னோம், அந்த ஜாத்தியா என்ற பண்புகளை பொறுத்தவரையில் அது நாடினால் என்பதல்ல, ஆனால் ஃபிஅலியா செயல் ரீதியான பண்புகள் என்பதை பொறுத்தவரையில் அவைகள் நாடினால் ஏற்படக்கூடிய பண்புகள். அவன் நாடினால் அதை நிகழ்த்துவான். அல்லாஹு தஆலா சொல்லும் போது சூரத்து யாசின்ல இறுதியாக அந்த 82வது வசனத்திலே சூரத்து யாசின் அத்தியாயத்திலே சொல்லும் போது எப்படி சொல்கிறான், இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். இன்னமா அம்ருஹு, அவனுடைய கட்டளை, அதாவது அவன் ஒன்றை நாடிவிட்டால், அவன் ஒன்றை செய்வதற்கு நாடிவிட்டால் அவன் சொல்வதெல்லாம் குன் ஆகு என்று சொல்வான், ஆகிவிடும். அதாவது இதா அராத ஷயன், அவன் நாடினால், அவன் நாடினால் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே ஃபிஅலியா என்று சொல்கின்ற போது செயல் ரீதியான இந்த பண்புகள் என்று சொல்லும் போது அவன் நாடினால் நிகழ்த்துவான், அவன் நாடினால் என்ன செய்வான், நிகழ்த்தாமல் இருப்பான் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இதற்கு உதாரணமாக சில பண்புகளை நாம் பார்ப்போம். இதற்காக அதாவது அவனுடைய பெயர்கள் ஒன்று அர் ரஸ்ஸாக். அர் ரஸ்ஸாக் என்று சொன்னால் என்ன பொருள்? உணவளிப்பவன். அல்லாஹு தஆலா இதிலிருந்து எடுக்கப்படுகின்ற அந்த உணவளித்தல், அந்த ரிஸ்க் என்ற அந்த பண்பு குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே சொல்லும் போது 212வது வசனத்திலே சொல்கிறான், வல்லாஹு யர்சுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் அவன் நாடுவோருக்கு என்ன செய்கிறான், கணக்கின்றி கொடுக்கிறான். நாடுவோருக்கு மன் யஷா, அவன் நாடுவோருக்கு இப்படி சொல்கிறான். அதே போன்று அல்லாஹனுடைய அந்த பண்புகள்ல, அவனுடைய பெயர்கள்ல உயர்ந்த ஒரு பெயராக இருக்கக்கூடிய அந்த அல் ஹாலிக், அந்த படைப்பவன், இதிலிருந்து அந்த படைத்தல் என்ற பண்பு அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆனிலே 24வது அத்தியாயம் 45வது வசனத்திலே சொல்கிறான், அவன் நாடியதை அல்லாஹ் என்ன செய்கிறான், படைக்கிறான். இப்படி உதாரணமாக இதே பண்ணீங்களா, 9வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவன் அதாவது அத்தௌவாப், அவன் மிக்க மன்னிப்பவன், அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற அத்தௌபா, அந்த மன்னித்தல் என்ற பண்பு அல்லாஹ் இங்கே சொல்கிறான், அவன் நாடியவர்களுடைய அந்த மன்னிப்பு கோருதலை, தௌபாவை அவன் ஏற்றுக்கொள்கிறான். இப்படிய நறுமையான சகோதரர்களே, குர்ஆனிலே நாம் இதை ஃபியலியத் என்று சொல்லும் போது, ஃபியலியத் செயல் ரீதியானது என்று சொல்லும் போது, அவன் நாடினால் நிகழ்த்துவான், நாடினால் என்ன செய்வான், நிகழ்த்தாமல் இருப்பான் என்பதுதான் இதனுடைய அடிப்படை. எனவே இந்த அடிப்படைகளை நாம் பிரித்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். 8வதாக நாம் பார்க்கக்கூடிய இந்த அவனுடைய உயரிய பண்புகளில் 8வது அடிப்படை என்னவென்று சொன்னால், அதாவது அல்லாஹனுடைய அந்த உயரிய பண்புகளை பொறுத்தவரையில் அவைகள் யதார்த்தமானவைகள், அவைகள் யதார்த்தமானவைகள். அதாவது அல்லாஹனுடைய அந்த பேச்சை, அதனுடைய உண்மை நிலையை வைத்துத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதனூடாக ஒன்றை நாடுகிறான் என்றால் வெளிப்படையாக நாம் அதை என்ன செய்ய வேண்டும், அதை புரிய வேண்டும். அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கிறான் என்று சொன்னால் எப்படி புரிய வேண்டும், அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கிறான் என்றுதான் புரிய வேண்டும். அல்லாஹு தஆலா தனக்கு கை இருப்பதாக சொல்கிறான் அல்லது தனது முகம் என்று சொல்கிறான் என்று சொன்னால் இதை எப்படி விளங்க வேண்டும், வெளிப்படையாக அந்த வார்த்தைக்கு என்ன பொருளோ அப்படித்தான் அதை விளங்க வேண்டும். அதற்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது, அதற்கு வேறு அர்த்தங்கள் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் அவனை பற்றி சொல்கின்ற போது சொல்கிறான், ரப்புல் ஆலமீன், அவன் அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா என்று சொல்கிறான். ரஹ்மான் அர்ஷி மீது உயர்ந்து விட்டான் என்று சொல்கிறான் என்று சொன்னால் இதற்கு என்ன இஸ்தவாவுக்கு நேரடி பொருளோ அதைத்தான் என்ன செய்ய வேண்டும், வெளிப்படையாக கொடுக்க வேண்டுமே தவிர அதுக்கு என்ன செய்யக்கூடாது, மாற்று பொருள் கொடுக்கக்கூடாது. இதை கொடுத்துதான் வழிகிட்டார்கள். என்ன செய்ய முற்பட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தனக்கு ஒரு பெயர், அந்த பெயரில் உள்ளடக்கப்பட்ட பண்பு, இதை ரப்புல் ஆலமீன் அறிவிக்கிறான். இதை அறிவிக்கின்ற போது என்ன செய்ய வேண்டும், அதை முழுமையாக நாம் அதை ஈமான் கொள்ள வேண்டும், அதை முழுமையாக நம்ப வேண்டும், அதனுடைய பொருளை நம்ப வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், இந்த வழிகேட்டவர்கள், வழிகேட்ட போக்கிலுடையவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இதை நம்பும் போது இது அடியார்களுக்கு, அவனுடைய படைப்புகளுக்கு இது ஒப்பாக்குவது போன்று இருக்கிறது. எப்படி யோசித்தார்கள், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இஸ்தவா, அல்லாஹ் அரிசி மீது உயர்ந்தான், அல்லாஹ் அரிசி மீது உள்ளான் என்று இதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது இதை நாம் படைப்பினக்களுக்கு ரப்பை ஒப்பாக்குவது போன்று இருக்கிறதே என்று சொல்லி என்ன செய்தார்கள், அதற்கு மாற்று விளக்கம் கொடுத்தார்கள். இஸ்தீல் அல்லது இஸ்தவுலா, அல்லாஹ் அரிசை ஆக்கிரமித்தான் என்ற அர்த்தம் கொடுத்தாங்க. இஸ்தவா என்றால் நேரடி பொருளை கொடுத்தால், அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சலதாஸ் அவர்கள், சஹாபாக்கள், நீங்க எடுத்து பாருங்க, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் எவ்வளவு கேள்விகளை கேட்டாங்க. எஸ் அலூனக் குர்ஆன் நீங்க எடுத்து பார்க்கலாம், எஸ் அலூனக் நபிய உம்மிடம் கேட்கிறார்கள், அனில் அஹில்லா இந்த பிறையை பற்றி கேட்கிறார்கள். இப்படி குர்ஆன் நிறைய அனில் மஹயும், நபிய உம்மிடம் மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள். இப்படி பல விடயங்கள் நீங்கள் குர்ஆன்ல பார்க்கலாம். இப்படி கேட்ட சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய அந்த அழகிய பெயர்கள், உயரிய பண்புகள், இதை பற்றி கேட்டாங்களா, எதை அல்லாஹ் சொன்னானோ, எதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அப்படியே நம்பினார்கள். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி ஸ்தவா என்றால் அதை அப்படியே நம்பினார்கள். என்ன செய்யல, அதுக்கு இதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கவில்லை. அப்ப எது நேர்வழி, அப்ப நாம் எதில் பயணிக்க வேண்டும். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த வார்த்தைக்கு நேரடி பொருள் என்னதோ அதை கொடுத்து வெளிப்படையாக அதை விளங்குவதற்கு பதிலாக என்ன செய்தார்கள், இப்படி விளங்கினால் அல்லாஹ்வை அந்த ரப்பை படைப்புகளோடு ஒப்பிட்டதாக ஆகும் என்று சொல்லி அதை மறுத்தார்கள். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இதில் இமாம் மாலிக் ரஹிமுல்லாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி, நம் அனைவருக்கும் மாஷா அல்லாண்டு கல்வியை கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இது தெரியும். இமாம் மாலிக் ரஹிமுல்லாவுடைய சபையிலே ஒருவர் வந்து எதை பற்றி கேட்கிறார், அல்லாஹ் அரிசி மீது உயர்ந்தான் அரிசி மீது உள்ளான் என்பதை பற்றி கேள்வி கேட்கிறார். இப்படி கேள்வி கேட்கும் போது இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் சொன்ன பதில் இருக்கிறதே, அது இந்த அல்லாஹனுடைய இந்த பண்புகள் அனைத்துக்கும் ஒரு அடிப்படையாக இது திகழ்கிறது. அதற்கு மட்டுமல்ல, அனைத்து பண்புகளுக்கும் ஒரு அடிப்படையாக அது திகழ்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், அல் இஸ்திவா மஅலூம், அல்லாஹ் அரிசி மீது உயர்ந்து விட்டான், அல்லாஹ் அரிசி மீது உள்ளான் என்பது என்னது, மஅலூம், அது தெரிந்த விடயம், அது அறியப்பட்ட விடயம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று வல் கைஃபியத்து மஜ்ஹூல், அவன் எப்படி இருக்கிறான் எப்படி உள்ளான் என்பது என்னது, அது தெரியாத விடயம், அது தெரியாத விடயம். அதே போன்று வல் ஈமானு பிஹி வாஜிப், இதை நம்புவது நம்ம இது என்ன கடமை, எதை நம்புவது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா, அல்லாஹ் அரிசி மீது உயர்ந்து விட்டான், அல்லாஹ் அரிசி மீது உள்ளான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறானா, அதை நம்புவது நம்ம இது என்ன கடமை. சஹாபாக்கள் நம்பினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபோது முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதை பற்றி கேள்வி கேட்பது பிதான்னு சொன்னார்கள். இப்படி கேள்வி கேட்பது இருக்கிறது, இது என்னது பிதா, ஏன் பிதான்னு சொன்னார்கள், ஏன் சொன்னாங்க சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இப்படி கேட்கவில்லை, சஹாபாக்கள் நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இப்படி கேட்கவில்லை, இப்படி கேட்பது பிதான்னு சொன்னார்கள். எனவே இந்த பிதத்வாதியை இந்த சபையிலிருந்து வெளியேற்றுங்கள் என்றும் சொன்னார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அப்ப கொஞ்சம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் தனக்கு ஒரு பண்பை சொல்கிறான் என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் குர்ஆனில் தனக்கு ஒரு பண்பை சொல்கிறான் என்றால், அந்த வார்த்தைக்குரிய பொருளை வெளிப்படையாக நாம் என்ன செய்ய வேண்டும், அப்படியே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு மாற்று விளக்கம் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்ற அடிப்படை. அல்லாஹு தஆலா தனக்கு கை என்று சொல்கிறான் என்றால், ஃபௌகா ஐதீஹிம், அல்லாஹுடைய கை அல்லாஹுடைய கரம் அவர்களுடைய கரத்துக்கு மேலால் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா தனக்கு கரம் என்று சொல்கிறான் என்றால், கை என்று சொல்கிறான் என்றால், இதற்கு என்னது சக்தி என்றோ அல்லது அருள் என்றோ என்ன செய்தார்கள், வழிகட்டவர்கள் பொருள் கொடுத்தார்கள், இது தேவையில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னவர்கள் எப்படி சொன்னார்கள் அதை சஹாபாக்கள் அப்படி ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, கை என்று சொன்ன உடனே இப்ப மனிதனுக்கும் கை இருக்கிறதே, இப்படி என்ன செய்வார்கள், அப்ப படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கியதாக ஆகுமே என்று என்ன செய்தார்கள், மாற்று விளக்கம் கொடுத்தார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் மிக அறிந்தவர்களா அல்லது அல்லாஹ் மிக அறிந்தவனா என்று அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆனில் ஒரு இடத்தில். அப்ப ரப்பை பற்றி மிக அறிந்தவன் யாருதான், ரப்புல் ஆலமீன். அதற்கு அடுத்தது வஹையின் மூலம் அறிவித்துக் கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப நாம் இதுல என்ன அடிப்படையை இந்த பண்புகளில் நாம் அணுக வேண்டும் என்றால், அல்லாஹ் தனக்கு முகம் என்று சொல்கிறானா, தன்னுடைய கை என்று சொல்கிறானா, தன்னுடைய இரு கரங்கள் என்று சொல்கிறானா, அவனுடைய இரு கரங்கள் விரிக்கப்பட்டிருக்கின்றன சொல்கிறானா, அதை நாம் அப்படியே என்ன செய்ய வேண்டும், அவனுடைய தகுதிக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனுடைய தகுதிக்கும் அவனுடைய கண்ணியத்துக்கும் அவனுடைய அந்தஸ்துக்கும் ஏற்ப அந்த பண்பு அவனுக்கு இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். அதில் நாம் உதாரணம் கற்பிப்பதோ அல்லது நாம் அதற்கு முறைமை சொல்வதோ கிடையாது, அப்படி நாம் எதுவும் சொல்ல மாட்டோம். அது ரப்புடைய தகுதிக்கு. உதாரணமாக நமக்கு ஒரு பண்பு இருக்கிறது என்று சொன்னால், அது எப்படி நமது தகுதிக்கேற்ப நாம் நம்புகிறோமோ, உதாரணமாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் இறங்குகிறான், ஒரு பறவை இறங்குகிறது, ஒரு பாம்பு இறங்குகிறது, இப்படி என்று சொல்லும் போதெல்லாம் அவங்க சிந்தனைக்கு வரும், பறவை எப்படி இறங்கும், பாம்பு எப்படி இறங்கும், மனிதன் எப்படி இறங்குவான், வருதா இல்லை அவங்க சிந்தனைக்கு, இப்ப இது உங்களுக்கு என்ன சொல்லுது, அப்ப ஒவ்வொன்றும் அதன் அதனுடைய தகுதிக்கேற்ப என்ன செய்யுது, இறங்குது, அப்படித்தானே, ஒவ்வொன்றும் அதன் அதனுடைய தகுதிக்கேற்ப இறங்குது என்று நமது புத்திக்கு சிந்தனைக்கு தெரியுது. ரப்புல் ஆலமீன் இறைவனுடைய மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் போது துன்யாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான் என்று சொன்னால், இதை நாம் எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், அந்த ரப்புடைய பேராற்றலுக்கும் அவனுடைய அந்த மகத்துவத்துக்கும் அவனுடைய கண்ணியத்துக்கும் ஏற்ப அவன் இறங்குகிறான். எப்படி இறங்குகிறான் நமக்கு தெரியாது. ரப்புல் ஆலமீன் இறங்குகிறான் என்பதை நாம் ஈமான் கொள்வது நம் மீது கடமை. ஏன், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி நாம் அணுக வேண்டும். அதாவது நம்மிலே பலரிடம் அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்று கேட்டால், குர்ஆனில் நீங்கள் சுமார் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு இடங்கள்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் அரிசி மீர் உயர்ந்து விட்டான் என்பதை சூரத்துல் ஆராஃப் 54வது வசனம், சூரத்து யூனுஸ் 3வது வசனம், சூரத்து ரஅத் 2வது வசனம், சூரத்துல் ஃபுர்கான் 59வது வசனம், சூரத்து சஜிதா 4வது வசனம், சூரத்துல் ஹதீத் 4வது வசனம். இப்படி குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கண்ணியத்துக்கும் அவனுடைய மகத்துவத்துக்கும் ஏற்ப அவன் அரிசி மீது உயர்ந்து விட்டான் என்று சொல்கிறான் என்றால் இதை நம்புவது நம் மீது கடமை. இன்று பார்த்தீங்கன்னு சொன்னா இதற்கு குதர்க்கமான விளக்கங்களை வைத்து இது அடியார்களோடு ஒப்பிட்டதாக ஆகும், இடத்தின் பால் தேவையுடையதாக ஆகும், இப்படியெல்லாம் வீணான வாதங்களை தர்க்கங்களை வீணான கேள்விகளை உருவாக்கி என்ன செய்தார்கள், அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், நவுது பில்லாஹ் குர்ஆனுடைய அந்த வசனங்களுக்கு நேர எதிராக இப்படியான சிந்தனைகள் தான் இன்று சமுதாயத்தில் எடுத்தீங்கன்னா பரவி கிடக்குது. ரப்பை அல்லாஹுவை பற்றி சரியான அயல் இல்லை, ரப்பை பற்றி தெரியாத நிலை. எனவே நறுமையான சொல்ல நாம் படிக்க வேண்டும் குர்ஆன். அல்லாஹ் தன்னை குர்ஆனில் எப்படி சொல்கிறான், அல்லாஹ் எப்படி சொல்கிறானோ அப்படி நாம் நம்பினால் நமக்கு பாதுகாப்பு. யா அல்லாஹ், நீ உன்னை பற்றி எப்படி சொன்னாயோ, நீ உன்னை பற்றி எப்படி வர்ணித்தாயோ நான் அப்படியே நம்பினேன் என்பது பாதுகாப்பா, இல்லை நான் அதற்கு இது உனக்கு பொருந்தாதன்னு நான் மாற்று விளக்கம் கொடுத்தேன், இது பாதுகாப்பானதா, இது பாதுகாப்பானது? நமது பகுத்தறி வச்சு நாங்க பார்த்தா கூட அல்லாஹ்விடத்தில் மறுமையில நாம் விசாரணைக்காக நிறுத்தப்படும் போது ரப்புல் ஆலமீன் கேட்பானா இல்லையா, யா அல்லாஹ் நான் நீ உன்னை பற்றி எப்படி குர்ஆனில் வர்ணித்தாயோ, உனது தூதர் எப்படி வர்ணித்தார்களோ, நான் அதை அப்படியே ஈமான் கொண்டேன், நான் அதை நம்பிக்கை கொண்டேன், இது பாதுகாப்பானதா, இல்லை இப்படி நம்பினால் இது உனது படைப்புகளுக்கு ஒப்பாகுவதாக ஆகும், அதனால் நான் இதற்கு மாற்று விளக்கம் கொடுத்தேன் என்பது அதிகாரத்தை கையில் எடுத்ததாகும், எது பாதுகாப்பானது? எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் இந்த அடிப்படைகளை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப எனவே அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறதா, அல் ஹதீஸ் சொல்கிறதா, அதற்கு வெளிப்படையான அந்த பொருளில் நாம் அதை விளங்க வேண்டும், அதை நம்ப வேண்டும், மாற்று விளக்கம் கொடுக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சஹாபாக்கள் அப்படித்தான் நம்பினார்கள், அல்லாஹ் இறங்குவான் துன்யாவுடைய வானத்துக்கு, இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி இருக்கும் போது அல்லாஹ் இறங்குவான் என்றால் சஹாபாக்கள் நம்பினார்கள், அல்லாஹ் மறுமையில் வருவான் என்றால் சஹாபாக்கள் நம்பினார்கள், அல்லாஹ் பேசுவான் என்றால் சஹாபாக்கள் நம்பினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று 9வது அடிப்படை, அவனுடைய பண்புகளை நாம் 9வது அடிப்படையாக பார்ப்பது, அவனுடைய பண்புகளில் நாம் முறைமை கற்பிக்க கூடாது, முறைமைகளை தேடிச் செல்லவும் கூடாது. என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் அவனுடைய கை என்று குர்ஆன்ல சொல்கிறானா, அவனுடைய முகம் என்று சொல்கிறானா, அவனுடைய வருகை என்று சொல்கிறானா, அவனுடைய பேச்சு என்று சொல்கிறானா, இதெல்லாம் நாங்க என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதற்கு நாம் முறைமைகள் கற்பிப்பதோ முறைமைகள் தேடுவதோ கூடாது. ஏன்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அதே போன்று குர்ஆன் சூரத் தாஹா 110 அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், வலா யுஹைதுன பிஹி இல்மா, வலா யுஹைதுன பிஹி இல்மா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது அவன் அந்த ரப்பை அவர்களுடைய கல்வி அறிவை கொண்டு அவர்கள் சூழ்ந்து அறிய மாட்டார்கள், அறிய முடியாது. ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை படைத்து வைத்த சொர்க்கத்தை நமக்கு கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என்கிறான். அப்ப ரப்பை பற்றி நமது சிந்தனைக்கு கொண்டு வர முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் அதை அப்படியே நாம் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதிலே மற்றொரு வசனத்தை நீங்கள் பார்க்கலாம், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்பஹும் வலா யுஹீதுன பிஹி இல்மா. அதாவது இந்த சூரத் தாஹாவுடைய 110வது வசனம், இது 9வது அடிப்படை. அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது? முறைமைகள் கற்பிக்க கூடாது. இப்படி இறங்குகிறான், அல்லது கை இப்படித்தான் இருக்கும், அல்லது அவனுடைய கை இப்படித்தான் விரிக்கப்பட்டிருக்கும், இல்லை, இப்படி முறைமைகள் கற்பிக்க கூடாது. மாற்றமாக என்ன செய்ய வேண்டும்? அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு அவனுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அந்த பண்பை நாம் அவனுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். அதே போன்று 10வது நறுமையான சகோதரர்களே, நாம் உதாரணம் கூடக்கூடாது. இந்த மனித சிந்தனையை பொறுத்தவரை நீங்க எடுத்தீங்கன்னா எப்போதும் உதாரணங்களை தான் விரும்பும், உதாரணங்களை சொன்னா தான் புரியும் இல்லையா? எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்க, அதாவது நமக்கு நாம் ஒரு உதாரணத்தை ஒப்பிட்டு அதோடு தான் பார்ப்போம், ஏதாவது ஒன்று உதாரணப்படுத்தி தான் சொல்வோம். ஆனால் ரப்புடைய விஷயத்தை பொறுத்தவரையில், அவனுடைய பண்புகள் விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? அவனுடைய படைப்பினங்களுக்கு நாம் அவனை ஒப்பாக்குவதோ உதாரணம் கற்பிப்பதோ கூடாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர் என்று சொல்கிறான். இது சூரத்து ஷூராவுடைய 11வது வசனம். அதாவது அவனை போன்ற எதுவும் இல்லை, அவன் யாவற்றையும் செவியேற்பவன் பார்ப்பவனாக இருக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதே போன்று இதில் நீங்கள் அடுத்ததாக ஒரு மூன்று அறிஞர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். மூன்று அறிஞர்களுடைய கூற்றுகளை இதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அதில் முதலாவது, இது இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்களுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய, அதாவது நஈம் இப்னு ஹம்மாத் ரஹிமுல்லா அவர்களுடைய ஒரு கூற்று. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், யாராவது ஒருவர் அந்த அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் ஏதாவது ஒன்றுக்கு அந்த ரப்புடைய அந்த ரப்பை ஒப்பாக்குவார் என்று சொன்னால், ரப்புடைய படைப்பினங்கள் அவன் படைத்து வைத்த ஏதாவது அவனுடைய படைப்பினங்களில் ஒன்றுக்கு அவனுடைய பண்புகளை ஒப்பாக்குவார் என்று சொன்னால், பகது கஃபர, அவர் காஃபிராகி விட்டார், அவன் காஃபிராகி விட்டான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று அவன் அன்கர மா வஸஃபல்லாஹு பிஹி நஃப்ஸஹு, அல்லாஹ் எதை தனக்கு இருப்பதாக வர்ணித்தானோ, எந்த பண்பு தனக்கு உண்டு என்று சொன்னானோ, யார் இதை நிராகரிக்கிறானோ இவனும் நிராகரி என்ன செய்தான், காஃபிராகி விட்டான். உதாரணமாக அல்லாஹ் பேசுகிறான் என்பதை மறுத்தல் போன்று, அல்லாஹுடைய கை இதற்கு மாற்று விளக்கம் கொடுப்பதை போன்று, அல்லாஹுடைய வருகை இதற்கு இதை மறுத்தல் அல்லது மாற்று விளக்கம், இப்படியான இவைகளை யார் அல்லாஹ் தனக்கு உள்ள இருப்பதாக சொன்ன பண்பை இவர்கள் நிராகரிப்பார்களோ அவர்கள் காஃபிராகி விட்டார்கள். அதே போன்று அடுத்து அவர்கள் அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வும் நல்ல புரிஞ்சுக்கிட்டா முக்கியமான பகுதி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும், அல்லாஹ் எதை தனக்கு பண்புகளாக வர்ணித்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு எவற்றை அவனுடைய பண்புகளாக வர்ணித்தார்களோ, அவற்றில் எதை நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, படைப்பினங்களுக்கு ஒப்பாக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்றாரு, என்ன சொல்றாரு, அல்லாஹ் தனக்கு ஒரு பண்பு இருப்பதாக வர்ணித்து விட்டான், அல்லாஹ்வுடைய ரசூல் வர்ணிக்கிறாங்க சொன்னா, நாம் அதை அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு அதை ஒப்பாக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை, நாம் எப்படி நம்புவோம், அதை எப்படி நம்புவோம் சொல்லுங்க, எப்படி நம்புவோம், அவனுடைய அந்தஸ்துக்கும் அவனுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அந்த பண்பு அவனுக்கு உரியது என்று நம்புவோம். அதே போன்று இமாம் அகமது ரஹிமுல்லாவுடைய ஒரு கூற்றை எழுதிக்கோங்க, யாரும் குறிப்பிடுக்கிற மாதிரி தெரியல. இமாம் அகமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லா அவர்களுடைய ஒரு இரண்டாவது ஒரு கூற்றை நீங்க என்ன செய்யுங்க, இதுல பதிவு செய்து கொள்ளுங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ் தன்னை எப்படி வர்ணித்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அல்லாஹுவை வர்ணித்தார்களோ, அப்படித்தான் நாம் அந்த ரப்பை என்ன செய்வோம், நாம் ரப்பின் மீது நம்பிக்கை கொள்வோம், ஈமான் கொள்வோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள், நாம் அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் நாம் என்ன செய்ய மாட்டோம், அணுவளவும் நாம் அதை நாம் மீறி செல்ல மாட்டோம். அல்லாஹ் எப்படி வர்ணித்தானோ தன்னை பற்றி, அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லல்லாஹு எப்படி வர்ணித்தார்களோ, நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம், மாற்றமாக நாம் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நாம் என்ன செய்ய மாட்டோம், அணுவளவும் நாம் அதை மீறி செல்ல மாட்டோம் என்று இமாம் அகமது ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதிலே நான் உங்களுக்கு சொன்ன மூன்றாவது கருத்தாக உங்களுக்கு சொல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்ன இமாம் மாலிக் ரஹிமுல்லாவுடைய கூற்று. எனவே மூன்று அறிஞர்களுடைய கூற்றையும் நாம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், உங்களுக்கு இதிலே தெளிவுபடுத்தி இருக்கிறேன். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இப்படியாக இதிலே நாம் பதினோரு அடிப்படைகளை நாம் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறோம், இதிலே தெளிவுபடுத்திருக்கிறோம். அதே போன்று 12வதாக ஒரே ஒரு அடிப்படையை மாத்திரம் சொல்லி இதுல அந்த 12 அடிப்படைகளை முடிவு செய்கிறோம். 12 அடிப்படைகள் இதுல எதுலங்க, 12 அடிப்படைகள் எதுல, அல்லாஹ்வுடைய பண்புகள் இல்லையா, அவனுடைய சிஃபத்துகள், அவனுடைய உயரிய பண்புகள், அது கொண்டிருக்கக்கூடிய 12 அடிப்படைகள் என்றுதான் நாம் இதை பார்த்திருக்கிறோம். 12வதாக இதை நாம் பார்ப்பது, அதாவது அல்லாஹ்வுக்கு ஒரு சிபத் ஒரு பண்பு இல்லை என்று சொன்னாலும், அல்லது அவனுக்கு ஒரு பண்பு இருக்கிறது என்று சொன்னாலும், இந்த இரண்டும் என்னது, ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும். ரெண்டும் எப்படி அமைய வேண்டும், ஆதாரங்களின் அடிப்படையில் அமைய வேண்டும். நாம என்ன செய்யறதில்லை, ஒன்றை உண்டென்றோ இல்லை என்றோ சொல்வது கிடையாது. ஒன்றை மறுப்பதாக இருந்தாலும், அவனுக்கு பொருந்தாது அல்லது அவனுக்கு இது பொருந்தும், இப்படி இந்த ரெண்டும் எப்படி அமைய வேண்டும், ஆதாரங்களின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பது இதிலே கவனிக்க வேண்டிய 12வது பகுதியாகும். அப்ப 12 அடிப்படைகளை நாம் இதில் என்ன செய்திருக்கிறோம், இதிலே நாம் பார்த்திருக்கின்றோம். அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதிலே நாம் சொன்னோம், அல்லாஹு தஆலா சொல்லும் போது வலில்லாஹில் மஸலுல் ஆலா என்று சொன்னோம், அல்லாஹுக்கு உயரிய பண்புகள் உள்ளன என்று நாம் சொன்னோம். அல்லாஹுக்கு உயரிய பண்புகள், இந்த உயர்வு அந்த உலு என்பது இது எத்தனை வகைப்படும் என்பதை பார்த்துக் கொள்வோம். இந்த உலு இந்த உயர்வு என்பது எத்தனை வகைப்படும் என்று நாம் பார்க்கின்ற போது இதிலே மூன்று வகைகளாக இந்த உலு இதனுடைய பகுதிகள் மூன்றாக இதிலே குறிப்பிடப்படுகின்றது. அதில் முதலாவது அவன் தன்னளவில், அதாவது அவனுடைய தாத் தன்னளவில் அவன் யார் உயர்ந்தவனாக இருக்கிறான், தன்னளவில் அவன் யார் உயர்ந்தவனாக இருக்கிறான். அதேபோன்று அவனுடைய பண்புகள் சிஃபாத்துகள், அவனுடைய அந்த பண்புகள் ரீதியாக அவன் யார் உயர்வானவன், அவன் யாரு அவன் உயர்வானவன், வலகுல் மசலுல் ஆலா. அதேபோன்று மிகைத்தல் அல் கஹர் என்று சொல்லக்கூடிய அந்த மிகைத்தல் மற்றும் அடக்கி ஆள்வதில் அவன் உயர்வானவன், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அவன் அடியாளர்களுக்கு மேல் அடக்கி ஆள்பவனாக இருக்கிறான். அப்ப இந்த மூன்று பகுதியையும் நாம் பார்க்க வேண்டும், அவன் அளவில், அவனுடைய பண்புகள் அளவில், அதேபோன்று அவன் அடக்கி ஆள்வதில், இந்த அனைத்திலும் அவன் யார் உயர்வானவனாக இருக்கிறான் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படைகளோடு இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம். அடுத்து நமது வகுப்புகளை பொறுத்தவரையில் நீங்க குறிப்பெடுத்துக் கொள்வது மிக பொருத்தமா இருக்கும். ஏனென்று சொன்னா, அதாவது நமது இந்த பாடத்தில் நாங்கள் மிக முக்கியமாக நாம் கவனிக்கக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால், அல்லாஹினுடைய அந்த அழகிய 99 திருநாமங்கள். இந்த 99 திருநாமங்களை கணக்கிட்டு அதனுடைய பொருளை உணர்ந்து அதை விளங்கி அதை யார் மனநமிடுவார்களோ, அது உள்ளடக்கக்கூடிய அந்த பகுதியை தனது வாழ்வில் யார் அதற்கு அல்லாஹ்வுக்கு முழுமையாக தன்னை கட்டுப்படுத்தி அடிபணிந்து செயல்படுவார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது. அவர்களுக்கு என்ன, மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா. அப்ப எனவே நமது அடுத்த பகுதிகளை பொறுத்தவரை நமது அடுத்த தொடர்கள் அனைத்திலுமே இடைக்கிற தலைப்புகள் வேறு வேறு தேவைப்பட்ட நாங்கள் மாற்றிக்கொண்டாலும் நமது வரக்கூடிய எல்லா வகுப்புகளும் இன்ஷா அல்லாஹ், அதாவது அந்த 99 அந்த திருநாமங்களை தான் நாம் பார்ப்போம். அதனுடைய தேவையான விளக்கங்களோடு, ஒவ்வொரு பேருக்கும் தேவையான விளக்கங்களோடு நாம் என்ன செய்வோம், அதைத்தான் தெளிவுபடுத்துவோம். இது மிக முக்கியமான பகுதி. இதை நாம் சரியாக உள்வாங்கினோம் என்றால், நல்லா புரிஞ்சுவோம், இதை நாம் சரியாக உள்வாங்கினோம் என்றால், இதனுடைய பொருளை சரியாக உள்வாங்கினோம் என்றால், அதேபோன்று அதை நாம் உரிய முறையிலே மரணமிட்டோம் என்று சொன்னால், அந்த அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த கருத்தை அதன் மூலமாக நாம் அல்லாஹுவை வணங்கினோம் என்றால் நாம் சொர்க்கத்துக்குரியவர்கள். நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நாம் சென்ற வகுப்பில் கூட உங்களுக்கு சொன்னோம், அதாவது மக்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் செய்யக்கூடிய அதிகமான செயல்களை அல்லாஹ் அறியமாட்டான் என்று நினைத்த காரணத்தாலே அவர்கள் என்ன செய்தார்கள், நரகத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள். எனவே நாம் அந்த ரப்புடைய அந்த உயரிய அழகிய அந்த பெயர்களை உரிய முறையிலே விளங்கி உள்வாங்குவோம் என்றால் நிச்சயமாக அது நமது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நல்லா புரிஞ்சுவோம், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். எனவே அது ஆதாரங்களின் அடிப்படையில் நமக்கு சிறு பிராயத்தில் சில பொழுதுகளில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. நாங்கள் சொன்னோம், சென்ற வகுப்பில் சொன்னோம், அந்த ஹதீஸ்கள் என்னது பலவீன, மூன்று ரிவாயத்துகளும் பலவீனமானவைகள் என்பதை நாம் பார்த்தோம். எனவே அல் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களின் அடிப்படையிலே தொகுக்கப்பட்ட அந்த அழகிய பெயர்களைத்தான் நாம் என்ன செய்ய இருக்கிறோம், உங்களுக்கு விளக்கவிருக்கிறோம். எனவே அதனால் அதில் நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். எனவே அதில் நீங்கள் என்ன செய்ய, கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகள். அப்ப எனவே அன்பிற்குரிய என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே என்ன, இதுதான் இல்மிலே அடிப்படை உசூல். இந்த இல்ம், இந்த இல்மைத்தான் நாம் பெற வேண்டும். இது அடிப்படையான இல்ம். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ங்கள் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த இல்ம். அப்ப எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹுவை பற்றி சரியாக மக்களுக்கு குர்ஆன் சுன்னாவிலிருந்து போதிக்கப்படாத காரணத்தால் எவ்வளவு வழிகேடுகள் சமுதாயத்தில் எடுத்து பாருங்க, எவ்வளவு வழிகேடுகள், மூட நம்பிக்கைகள், சிறு இதெல்லாம் மேலோங்குவதற்கு என்ன காரணம், நிறைய பேர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த தலைப்பு இந்த இடத்துல பேசக்கூடாது, அல்லாஹ் அல்லாஹுடைய பண்புகள் அவனுடைய அழகிய பெயர்கள் இதெல்லாம் என்னது பாமர மக்கள் இருக்கக்கூடிய சபையில் பேசக்கூடாது, இப்படியே சொல்லி சொல்லி என்ன செய்தார்கள், மக்களுக்கு இந்த இல்மை கொடுக்கவில்லை. இந்த இல்மை கொடுக்காமல் அதனால் மக்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹுவை பற்றி சரியாக தெரியாது, ஏதோ நவுது பில்லா சூனியம் என்று ஏதோ நினைத்து விட்டார்கள், ஒன்றுமே இல்லை நினைத்து விட்டார்கள். இப்படி நினைத்து என்ன செய்தார்கள், பாவங்களிலே துணிந்து இறங்கினார்கள். சரியாக அந்த ரப்பை அறிமுகப்படுத்தி இருந்தால் குர்ஆன் சுன்னாவிலிருந்து அது மக்களை நிச்சயமாக பாதுகாக்கும். அது மக்களை சுபானல்லாஹ், ரசூலுல்லாஹி அவர்களுடைய மக்காவுடைய 13 வருடங்கள் நீங்க எடுத்து பாருங்க, என்ன இபாதத்துடைய கட்டளை அங்கு வந்தது, இபாதத்துடைய கட்டளைகள் அங்கு வந்தனவா, சட்டதிட்டங்கள் வந்ததா? என்ன செய்தார்கள்? அந்த 13 வருடங்களும் ரப்பை அல்லாஹ்வைத்தான் சொன்னார்கள், அல்லாஹ்வைத்தான் அந்த மக்களுக்கு போதித்தார்கள். ரப்பை பற்றிய ஈமான், அவனை பற்றிய விடயங்களை தான் அந்த உள்ளங்களில் ஆழமாக விதைத்தார்கள். அதனால் தான் அந்த சமுதாயம், சுபஹானல்லாஹ், எப்படி இருந்தது அந்த சமுதாயம்? தடுமாறாமல், நிலை குலையாமல், நெருக்கடியான சந்தர்ப்பங்கள்ல கூட தடுமாறாமல் இருந்தார்கள். அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படை கொடுக்கப்பட வேண்டும். அப்படினவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகள்ல அந்த பகுதி நாங்கள் அதில்தான் கவனம் செலுத்துவோம். அதனால நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன்.